السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ولكل وجهة هو موليها فاستبقوا الخيرات أينما تكونوا يأتِ بكم الله جميعا إن الله على كل شيء قدير اس آیت کا ترجمہ ہے کہ اور ہر ایک کے لیے ایک مطمئن نظر ہے جس کی طرف
இந்த வசனத்தின் பொருள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் உள்ளது அவர் அதனிடத்து தனது முழு கவனத்தையும் செலுத்துகிறார் எனவே நீங்கள் நல்லவற்றில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள முயலுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் முழுமையான ஆற்றல் பெற்றவனாவான் இந்த வசனத்தில் இறைவன் ஒரு கட்டளையை வழங்கியுள்ளான் இது ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் அவசியமாகும் அதாவது இறை விருப்பத்தை பெறுவதற்கான வழியாக அமைகின்ற முன்னேற்றத்திற்கு இது அவசியமாகும் முஸ்லிம் என்று தம்மை கூறிக்கொள்பவரை இது உண்மையான முஸ்லிம் ஆக்குகிறது ஜமாத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இது அவசியமாகும் இந்த கட்டளை யாதனில் ஒரு உண்மையான முஸ்லிமின் உண்மையான மூமின்களின் ஒரு ஜமாத்தின் குறிக்கோள் நன்மையில் முன்னேறுவதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா கூறுகிறான் உலகில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்றனர் இல்லா மாஷா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கென்றும் வாழ்வின் ஒரு குறிக்கோள் உள்ளது அதை பெறுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் ஒருவர் தன் நோக்கத்தை அடைய முயற்சி செய்கிறார் என்றால் இன்னொருவர் தனது இன்னொரு நோக்கத்தை அடைய முயற்சி செய்கிறார் இன்னும் சொல்வதென்றால் தீமைகள் செய்பவர்களுக்கும் குறிக்கோள் உள்ளது அதை அடைவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றனர் அந்த குறிக்கோள் பிறருக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் இழப்பை ஏற்படுத்துவதாகவும் இருந்தாலும் சரி உதாரணமாக ஒரு திருடன் தனது நாளின் பெரும் நேரத்தை நான் இரவு எங்கெல்லாம் திருட வேண்டும் எப்படி திருட வேண்டும் என்று திட்டமிடுவதில் கழிக்கின்றான் அல்லது கொள்ளைக்காரர்கள் தாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற தமது நோக்கத்தை அடைவதற்காக பல திட்டங்களை உருவாக்குகின்றனர் சிலர் நன்மை மற்றும் மார்க்கம் என்ற பெயரில் அநீதி இழைப்பதையே தமது குறிக்கோளாக ஆக்கிக் கொள்கின்றனர் இதற்காக அவர்கள் திட்டங்களை தீட்டுகின்றனர் ஒரு பாவமும் அறியாத குழந்தைகளுக்கு இதற்காக பயிற்சி அளிக்கின்றனர் இதற்காக பணத்தையும் நேரத்தையும் செலவு செய்கின்றனர் குழந்தைகளின் சிந்தனைகளை ஒரு நீண்ட பயிற்சியின் மூலம் சுயமாக சிந்திக்கவும் புரிகின்ற திறனையும் அளித்து அவர்களின் மூலம் தற்கொலை தாக்குதல்களை நடத்துகின்றனர் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி அப்பாவி உயிர்களை கொல்லுகின்றனர். துரதிருஷ்டவசமாக இவ்வாறு அநியாயம் இழைப்பவர்களில் பெரும்பான்மையினர் தம்மை முஸ்லீம் என்று கூறுபவர்களாகவே இருக்கின்றனர். மார்க்கம் என்ற பெயரில் இவ்வனைத்து குழப்பங்களையும் அநீதிகளையும் வரம்பு மீறல்களையும் நடத்துகின்றனர். அப்பாவி உயிர்களின் இரத்தத்தில் இவர்கள் விளையாடுகின்றனர். இவ்வாறு இஸ்லாத்தின் அழகிய போதனைக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர். இவர்கள் முஸ்லிம்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர். எல்லா நன்மைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதையே இறைவன் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு குறிக்கோளாக ஆக்கியுள்ளான். அதாவது எல்லாவித நன்மைகளிலும் முன்னேறுவது உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நன்மையை பெறுவது மட்டும் குறிக்கோள் அல்ல, மாறாக எல்லா வகையான நன்மையையும் செய்து அதில் முன்னேறுவது உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். உங்களது இந்த குறிக்கோள் இறைவன் புறமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகும். எல்லா வகையான நன்மையை பெறுவதும் உங்களுடைய குறிக்கோளாகும். அப்போதுதான் நீங்கள் உண்மையான மூமினாக கருதப்படுவீர்கள். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வலி குல்லிம் விஜுஹதுன் ஹுவமு வல்லிஹா, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் உள்ளது, அதன் பக்கம் அவன் கவனம் செலுத்துகின்றார். அதை அவர் தனது நோக்கமாக ஆக்கிக் கொள்கின்றார். விஜுஹதுன் என்பதன் பொருள் திசை, வழி, பாதை என்பதாகும். இதன் பொருள் குறிக்கோளை அடைவது என்பதாகும். எனவே அல்லாஹ் தாலா எதன் பக்கம் பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளானோ அதன் பக்கம் பார்க்க வேண்டும் என்பது ஒரு மூமினுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையாகும். அதன் பக்கம் பார்ப்பது மட்டுமின்றி அவர் பார்க்கின்ற திசையில் பல வழிகள் இருக்கின்றன. அதில் எந்த வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டுள்ளானோ அந்த வழியை கடைபிடிக்க வேண்டும். அந்த பாதையில் முகத்தை தூக்கி கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடாது. மாறாக அந்த வழியில் நடப்பது ஒரு குறிக்கோளை அடைவதற்காக இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் இறைவன் நமக்காக நிர்ணயித்த குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதாவது ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளை செய்வது மட்டுமின்றி அதன் தரங்களை உயர்த்துவதும் ஆகும். மேலும் இந்த நன்மைகளை செய்வதில் ஒருவருக்கொருவர் முந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவரை விட முந்துவது மட்டுமின்றி பலவீனமானவர்கள் பின்தங்குபவர்களாகிய மக்களையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும். அதாவது ஜமாத்தின் வளர்ச்சியையும் ஒரு மூமினுக்கு எல்லா நேரமும் நோக்கமாக இருக்கிறது. எனவேதான் வளர்ச்சி அடையும் போது ஜமாத்தின் பிற உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுபவர்தான் உண்மையான மூமின் ஆவார். நன்மையின் ஓட்டத்தில் அவர்களையும் தம்முடன் சேர்த்துக் கொள்கின்றார். அவர்களுக்காகவும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முயற்சி செய்கின்றார். அவர்களும் முன்னேற வேண்டும். இதனால் ஜமாத்தின் வளர்ச்சி என்ற சக்கரம் வேகமாக முன்னேற்றத்தின் பக்கம் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அஹ்மதியா ஜமாத் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேர் அன்பருடன் இணைந்ததன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நன்மையை நிலைநாட்டுவதற்காகவே தோன்றிய ஜமாத் ஆகும். இந்த நன்மையில் அல்லாஹுவுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளும் உள்ளன, இறை அடியார்களுக்கு ஆற்ற வேண்டியவையும் உள்ளன, இறை வணக்கங்களும் உள்ளன. மேலும் இந்த நன்மையில் இறை படைப்பினங்கள் மற்றும் முழு உலக மனித இனத்திற்கும் ஆற்றும் தொண்டும் உள்ளடங்கும். ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா முழு மனித இனத்திற்கும் கருணையாக அனுப்பியுள்ளான். மனித நேயத்திற்கு தொண்டாற்றும் கடமையை நன்மைகளை பரப்புவதால் தான் செய்ய முடியும், கருணையை பரப்புவதால் தான் செய்ய முடியும். நான் முன்பு ஒரு உதாரணம் கூறினேன், சிலர் தீமைகளை தாமும் செய்வதுடன் குழந்தைகளுக்கும் அதற்கான பயிற்சி அளிக்கின்றனர். அப்பாவி உயிர்களை கொல்லுவதற்காக அந்த குழந்தைகளை பயன்படுத்தி தற்கொலை தாக்குதல்கள் நடத்துவதால் இதை செய்துவிட முடியாது. குண்டுகள், பீரங்கிகள் மற்றும் சண்டை சச்சரவுகளால், குழப்பங்களால் இந்த தொண்டை செய்துவிட முடியாது. இன்று உலகத்தில் ஜமாத் என்ற அளவில் அகில உலகிற்கும் அருள்கொடையாக வந்தவரின் அருளில் இருந்து உலகத்திற்கு பகிர்ந்து கொடுக்கவும் நன்மைகளை பரப்புவதிலும் எல்லா நேரமும் ஈடுபட்டிருக்கின்ற ஒரே ஜமாத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டுமே ஆகும். இதற்கான உரிமையை அது நிறைவேற்ற முழுமையாக முயற்சி செய்கின்றது. இந்த முயற்சி இஸ்லாத்தின் அழகிய போதனை, இஸ்லாத்தின் தூது செய்தி ஆகியவற்றை உலகிற்கு வழங்கியும் நடைபெறுகிறது. திருக்குரானை பரப்புதல் மற்றும் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து அதை அந்த பகுதிகளில் பரப்புவதன் வடிவிலும் நடைபெறுகிறது. உலகிற்கு உயரிய நல்லொழுக்கத்தை கற்பிப்பதன் வடிவிலும் இந்த முயற்சி நடைபெறுகிறது. உலகத்திற்கு அன்பு மற்றும் நேசத்தை போதிக்கும் வடிவிலும் நடக்கிறது. மனித நேயத்திற்கு தொண்டு செய்தல், மருத்துவமனைகளில் துக்கத்தால் வாடுகின்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வடிவிலும் நடைபெறுகிறது. உலகின் தொலைதூர பகுதிகளில் கல்வி அறிவின்றி வாடும் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் கல்வியின் அணிகலன்களை கொண்டு அலங்கரித்து அவர்களுக்கு நன்மையின் சரியான அறிவை புகட்டுவதன் வடிவிலும் இந்த சேவை நடந்து வருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வந்து ஓர் இறைவன் முன் குனிபவர்களாக அம்மக்களை மாற்றுகின்ற வடிவிலும் நடைபெறுகிறது. எனவே ஜமாத்தே அஹமதியாவின் மிஷன் ஒரு சாதாரண மிஷன் அல்ல. நாம் இக்காலத்தின் இமாமுடன் செய்த உடன்படிக்கை ஒன்றும் சாதாரண உடன்படிக்கை அல்ல. இதை நிறைவேற்றுவதற்காக நாம் நமக்காக இறைவன் நிர்ணயித்த அதே குறிக்கோளை நமது இலக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதை பற்றி நான் ஓரளவு விளக்கி கூறினேன். அதாவது அல்லாஹ் தஆலாவின் விருப்பத்தை பெறுவதற்காக இறைவன் பக்கம் நம்மை இட்டு செல்லும் வழிகளில் நடப்பது அவசியமாகும். இந்த வழிகளிலும் ஷைத்தானை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டியது வரலாம். இதை ஷைத்தான் முன்னதாக கூறியிருக்கின்றான். அவன் நன்மைகளை செய்வதை விட்டு தடுக்க முயற்சி செய்வான். நன்மைகளின் தரத்தை உயர்த்துகின்ற முயற்சியில் தடைகளை ஏற்படுத்துவான். ஆனால் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்ற துவா உள்ளத்திலிருந்து எழுந்தால் அது ஷைத்தானின் தாக்குதலை முறியடித்துக் கொண்டே செல்லும். நன்மைகளின் உச்ச நிலைகளை ஒரு மூமின் அடைந்து கொண்டே செல்வார். சிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டே இருப்பார். எனவே இதை பெறுவதற்காக நமது ஒவ்வொரு பெரியவரும் சிறியவரும் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் ஆகிய அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா வகையான நன்மைகளையும் கடைபிடித்து அல்லாஹ் தஆலா நமக்காக நிர்ணயித்த குறிக்கோளை பெற வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குரானில் சில நன்மைகளை கடைபிடிக்குமாறு மூமின்களுக்கு கட்டளையிடுகிறான். அதில் ஒன்று இறை வழியில் பொருள் தியாகம் செய்தல் என்ற நன்மையாகும். நான் முன்னதாக கூறிய குறிக்கோளை அடைவதற்கு பொருள் தியாகம் செய்வது மிகவும் அவசியமானதாகும். அதாவது இஸ்லாத்தை பரப்புவது மற்றும் மனித நேயத்திற்கு தொண்டாற்றுவது. கடந்த ஏறக்குறைய 125 வருடங்களாக இந்த குறிக்கோளை அடைவதற்கு ஜமாத் உறுப்பினர்கள் பெரும் தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஜமாத்தே அஹமதியாவின் வரலாறு சாட்சியாகும். இந்த தியாகம் மற்றும் நன்மை ஜமாத்தே அஹமதியாவின் தனிச்சிறப்பாகும். இதை பார்த்து அந்நியர்கள் கூட ஆச்சரியமடைகின்றனர். ஏனெனில் இந்த தியாகங்களுக்கு பின்னணியில் என்ன உணர்வு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் திறன் அவர்களுக்கு இல்லை. நிச்சயமாக ஓர் அஹமதியிடம் இந்த ஆன்மா பிறப்பதற்கான காரணம் அவர் அல்லாஹ் தாலாவின் கட்டளைக்கு ஏற்ப நன்மையில் முன்னேறுவதையே தமது குறிக்கோளாக ஆக்கிக் கொள்கிறார். எனவே இன்று பூமியில் அஹ்மதிகளாகிய நீங்கள்தான் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் என்பதை மெய்ப்பித்து உண்மையில் நிலைத்திருக்கின்றீர்கள். அதன்படி வழிநடக்க முயற்சி செய்கின்றீர்கள். நன்மைகளை பெறுதல் மற்றும் அதில் முன்னேறுதல் ஜமாத்தின் வளர்ச்சி மற்றும் இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகின் மூலை முடுக்குகள் வரை கொண்டு சேர்ப்பது ஆகிய பணிகளுக்காக உங்களுடைய உயிர் பொருள் நேரம் மற்றும் கண்ணியத்தை தியாகம் செய்து கொண்டே இருப்பவர்களாவீர்கள். எந்த எதிரியும் எந்த சக்தியும் ஜமாத்தே அஹமதியாவின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். எந்த அரசாங்கமும் எந்த கூட்டமும் நமது முன்னேற்றத்தின் வேகத்தை நம்மில் நன்மையில் முன்னேற வேண்டும் என்ற ஆன்மா இருக்கும் வரை தடுக்கவோ குறைக்கவோ முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரை நாம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கு அங்கமாக இருப்போம் என்று வாக்குறுதி வழங்கியுள்ளோம். இந்த வாக்குறுதி இன்ஷா அல்லாஹ் நம்மில் நன்மைகளில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆன்மாவை குறைந்து விடுமாறு செய்யாது. நன்மையில் முன்னேறுகின்ற உணர்வு மற்றும் தியாகத்தின் உயிரை கண்டு சில நேரம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் ஆச்சரியமடைகிறேன். எவ்வாறெல்லாம் தியாகம் செய்யும் மக்கள் உள்ளனர். இவர்கள் நன்மையை செய்யும் மக்கள் ஆவர். உறுதியான மனப்பான்மையுடன் இதில் நிலைத்திருப்பவர்களாவர். அல்லாஹ் தாலா ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தூயவர்களை வழங்கியுள்ளான். இந்த ஜமாத்திற்கு அவர்களை இறைவன் வழங்கியுள்ளான். அவர்கள் நிரந்தர மனப்பான்மையுடன் தியாகங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஃபஸ்தபிகுல் ஹைராத் என்பதன் உண்மைத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். ஃபஸ்தபிக் என்றால் தொடர்ச்சியாக முன்னேறுதல், இஸ்திபாக் என்றால் நிரந்தரமாக முன்னேறி கொண்டே செல்தல் என்று பொருள். இதற்காக முயற்சி செய்து கொண்டே இருத்தல். இவ்வாறு முன்னேறுவது நமது ஜமாத்தின் உறுப்பினர்களிடம் பல்வேறு வடிவில் நமக்கு தென்படுகிறது. இதில் நான் முன்னதாக கூறியது போன்று பொருள் தியாகமும் ஆகும். ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் இந்த குறிக்கோளுக்காக தியாகம் செய்து வருகிறது. இதில் புதிதாக சேர்ந்துள்ள அகமதிகளும் உள்ளனர், பழைய அகமதிகளும் உள்ளனர், ஏழைகளும் உள்ளனர், நடுத்தர மக்களும் உள்ளனர். இவர்களை ஒப்பிடும்போது பணக்காரர்களும் உள்ளனர். இவர்களில் யாருக்கெல்லாம் பொருள் தியாகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்தப்படுகின்றதோ அவர்கள் அனைவரும் நன்மையில் முன்னேற முயற்சி செய்கின்றார்கள். குறைவு உள்ளது என்றால் அது உணர்த்துபவர்களிடமே உள்ளது. ஜமாத்தின் உறுப்பினர்களிடம் உள்ள பரிசுத்த தன்மையில் அல்லாஹ்வின் அருளால் எந்த குறைவும் இல்லை. ஜமாத் உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் ஏற்கனவே நான் கூறியது போன்று குறைந்த வருமானம் உடையவர்களே ஆவர். எனவே தியாகம் புரிகின்றவர்களின் எண்ணிக்கையும் இவர்களில் தான் அதிகம் உள்ளனர். இவர்கள் தமது பல விருப்பங்களை தியாகம் செய்து பொருள் தியாகத்தில் பங்கெடுக்கின்றனர். சிலர் பொருள் வசதி கொண்டவர்களும் உள்ளனர். இவர்களும் பெரும் தியாகங்கள் புரிகின்றனர். எனினும் குறைந்த வருமானம் கொண்டவர்களுடன் இவர்களை ஒப்பிடும்போது தியாகத்தின் தரம் என்ற அடிப்படையிலும் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் மிக குறைவாகும். இப்போது மேற்கத்திய நாடுகளில் வசிக்கும் அகமதிகளுக்கு அல்லாஹ் தாலா மிக அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லது பெரும்பான்மையான எண்ணிக்கையில் அகமதிகளுக்கு அல்லாஹ் தாலா முன்பை விட நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான். அவர்களுக்கு மிகுதியாக வழங்கியுள்ளான். இவர்கள் தமது தியாகத்தை மட்டும் பார்க்க கூடாது, அல்லது தமது தியாகத்தின் தொகையை கண்டு அதிலேயே திருப்தி கொண்டு விடக்கூடாது. மாறாக இவர்கள் ஓர் ஆண்டில் கொடுத்த தியாகங்களில் அடுத்த ஆண்டு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். முன்னேற்றம் ஏதும் இல்லாமல் அங்கேயே நிற்கிறது என்றால் கவலைப்பட வேண்டும். நான் முன்னதாக கூறினேன், அதாவது பொதுவாக ஓர் அஹ்மதி ஒருவருக்கொருவர் முந்துவதற்கான உணர்வை புரிந்துள்ளார். இதற்காக முயற்சி செய்கின்றார். ஜமாத்தில் நிரந்தரமான சந்தாக்களை தவிர பிற திட்டங்களும் அவ்வப்போது அறிவிக்கப்படுகின்றன. இதற்காகவும் ஜமாத் உறுப்பினர்கள் பெருமளவில் தியாகம் புரிகின்றனர். சில திட்டங்கள் சில ஜமாத்தின் லோக்கல் அதாவது உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகின்றன. சில திட்டங்கள் அந்த நாட்டின் ஏதாவது ஒரு நேஷனல் ப்ராஜெக்டுக்காக செய்யப்படுகின்றன. சில நாடுகளில் மத்திய திட்டத்தின் கீழ் பள்ளிவாசல்கள் அல்லது பிற திட்ட பணிகள் நடைபெறுகின்றன. ஏனெனில் இந்த தேவைகளை நிரந்தரமான கட்டாய சந்தாக்களின் மூலம் நிவர்த்தி செய்ய முடியாது. எவ்வாறு இருப்பினும் நிரந்தரமான சந்தாக்கள் தவிர ஜமாத் உறுப்பினர்கள் பெரும் தியாகம் செய்கின்றனர். பெரும்பான்மையான எண்ணிக்கை இவ்வாறு தியாகம் செய்யக்கூடியதாகும். இங்கு ஒரு விஷயத்தை நான் விளக்க விரும்புகின்றேன். தஹ்ரீகே ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதின் சந்தாக்கள் அனைத்தும் மர்கஸின் சந்தா அதாவது மேலிட சந்தாவாகும். இந்த தொகை உள்ளூர் அல்லது உள்நாட்டு தேவைகளுக்காக செலவிடப்படுவதில்லை. அவ்வாறு சில ஏழை நாடுகள் இந்த சந்தாவை உள்நாட்டில் செலவு செய்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் சுதந்திரமாக செய்வதில்லை, மாறாக மேலிடத்தின் அனுமதி பெற்று செலவு செய்யப்படுகிறது. சில நேரம் சில பணக்கார நாடுகளில் உள்ள மக்களின் மனதில் இந்த சிந்தனை எழுகிறது, அதாவது இந்த சந்தாக்கள் மேலிடத்தின் சந்தாக்கள், இது நமக்காக செலவு செய்யப்படுவதில்லை, எனவே இதில் நாம் ஏன் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும், நமக்கு சில திட்டப்பணிகள் உள்ளன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், லோக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் சில நேஷனல் ப்ராஜெக்ட் இருக்கின்றது. முதலில் நாம் நமது செலவுகளை பூர்த்தி செய்யலாம் என்று சிந்தனை தோன்றுகிறது. இதில் முதல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக கொடுக்கின்றீர்கள் என்றால் இவ்வாறான கேள்வியே தவறாகும். இரண்டாவது, மேலிடத்திற்கும் பெருமளவில் செலவுகள் உள்ளன, பல திட்டப்பணிகள் உள்ளன. ஏழை நாடுகளில், அதாவது அதில் ஆப்பிரிக்க நாடுகளும் உள்ளன, ஆசியாவின் நாடுகளும் உள்ளன, இந்தியா, வங்காளதேசம் ஆகியவற்றையும் சேர்த்து இன்னும் சில நாடுகள் உள்ளன. ஐரோப்பாவிலும் ஜமாத் உறுப்பினர்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையை கொண்ட நாடுகளும் உள்ளன. இந்த நாடுகளில் மேலிடத்தின் புறமிருந்து செலவு செய்யப்படுகின்றன. அவ்வாறே திறமையான நமது மாணவர்களின் கல்விக்கான செலவுகளும் மேலிடம் செய்து வருகிறது. ஜமாத்துகளிலிருந்து மேலிடத்திற்கு வருகின்ற தொகையிலிருந்து இந்த செலவுகள் செய்யப்படுகின்றன. பிறகு நன்மையில் ஒருவருக்கொருவர் முந்த வேண்டும் என்ற ஆன்மா இதுவாகும். அதாவது நமது ஏழை சகோதரர்களை, சின்ன ஜமாத்துகளை, பலவீனமான ஜமாத்துகளையும் உடன் சேர்த்து செல்ல வேண்டும் என்பதாகும். இதனால் அல்லாஹ்வின் முன்னிலையில் மகிழ்ச்சிக்குரியவராக இருப்போம். நாம் நமது பலவீனமானவர்களையும் நம்முடன் அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்து வந்தோம் என்று மகிழ்ச்சி அடையலாம். நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் தாலா தொடர்ந்து கூறுகின்றான், ஐனமா தகுனு யாத்தி பிக்குமுல்லாஹு ஜமியா, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் தாலா உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். அதாவது ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் முன் ஆஜராகும் போது நன்மையில் முன்னேறுவதற்கான ஆன்மாவை நிலைநிறுத்தியவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பர். ஆனால் இதில் சோம்பேறித்தனத்தை காட்டியவர்கள், பிறருக்கு உதவி செய்ய தயங்கியவர்கள், நாங்கள் பிறருக்காக ஏன் செலவு செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புபவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே இந்த கேள்வியை ஆங்காங்கே ஓரிருவர் எழுப்பினாலும் சரி, இந்த கேள்வி ஓர் அஹ்மதிக்கு கொடுக்கப்பட்ட போதனைக்கு எதிரானதாகும். இதையே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். மேலிடத்தின் செலவுகளை பற்றி நான் இப்போது உங்களுக்கு கூறினேன். இதன் சுருக்கமான அட்டவணையையும் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். இதனால் உலகத்தின் ஒவ்வொரு ஜமாத்தும் தமது சொந்த செலவுகளை மட்டும் சார்ந்து இல்லை, மாறாக சில செலவுகள் மேலிடத்தின் கிராண்ட் என்ற வடிவில் உலகிற்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொகை மேலிடத்திற்கு வருகின்ற சந்தாக்களிலிருந்து தரப்படுகின்றது. உதாரணமாக ஆப்பிரிக்காவை தவிர பிற நாடுகளின் உதவியால் செயல்படும் நாடுகள் 68 ஆகும். இதில் ஆப்பிரிக்காவின் 27 நாடுகள், ஐரோப்பாவின் 18 நாடுகள், ஆசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளில் 18, வட அமெரிக்காவின் 6 நாடுகள் மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் 2 நாடுகள் ஆகும். இவ்வாறு ஒரு பெரிய தொகை அங்குள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் மிஷன் ஹவுஸ்கள் கட்டுவதற்காக செலவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், ரேடியோ டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஏறக்குறைய 3 மில்லியன் பவுண்ட் இந்த பணிகளுக்காக மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர வழக்கத்தை விட அதிகமாக திட்டங்கள் சில இடங்களில் நடந்து வருகின்றன. மிஷன் ஹவுஸ்களின் விரிவாக்கத்திற்காக நமது மிஷன்கள் இருக்கும் இடங்களில், உதாரணமாக ஆப்பிரிக்காவின் நாடுகளுக்கு மேலிடத்திலிருந்து கிராண்ட் அனுப்பப்படுகிறது. அது 35 நாடுகளில் 178 மேலிடத்தின் முபல்லிகள் உள்ளனர். அங்கு 35 நாடுகளில் 178 மேலிடத்தின் முபல்லிகள் உள்ளனர். 1000 உள்ளூர் முஅல்லிம்களும் உள்ளனர். இவர்களின் பெரும் செலவை மேலிடம் செய்து வருகிறது. இது தவிர 41 நாடுகளுக்கு மேலிடத்திலிருந்து கிராண்ட் அனுப்பப்பட்டு வருகிறது. இங்கும் நமது முபல்லிகளின் எண்ணிக்கை 243 ஆகும். உள்ளூர் முஅல்லிம்களின் எண்ணிக்கை 928 ஆகும். பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அயர்லாந்தில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இதில் அயர்லாந்து ஜமாத் பெரும் பங்கு செலவு செய்கிறது. எனினும் ஏறக்குறைய 50% வரை செலவுகளுக்கு மேலிடம் கொடுக்கிறது. ஸ்பெயினில் வாலன்சியாவில் பள்ளிவாசல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஏறக்குறைய 80% மேலிடம் செலவு செய்கிறது. யுகாண்டாவில் காம்பாலாவில் பள்ளிவாசல் விரிவாக்க பணிகள் நடைபெறுகின்றது. அந்த செலவை ஏறக்குறைய முழுமையாக மேலிடம் செய்து வருகிறது. ஐவரி கோஸ்டில் மேலிடத்தின் பள்ளிவாசல் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவில் 19 நாடுகளில் 99 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளன. 46 மிஷன் ஹவுஸ்கள் கட்டப்பட்டுள்ளது. இதில் ஏறக்குறைய 65 பள்ளிவாசல்களின் செலவு, அதாவது 99 பள்ளிவாசல்களில் 65 பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கான செலவு மேலிடம் வழங்கியது. இதே போன்று மிஷன் ஹவுஸ்களுக்காகவும் செலவு செய்தது. இது தவிரவும் சில நாடுகள் உள்ளன. இதில் 26 பள்ளிவாசல்களும் 70 மிஷன் ஹவுஸ்களும் கட்டப்பட்டுள்ளன. இதில் ஏறக்குறைய வங்காளதேசத்தில் 2, இந்தியாவில் 40, பிலிப்பைன்ஸில் 1, நேபாளத்தில் 3, கவுதமாலா, மார்ஷல் ஐலாண்ட் ஆகியவற்றிலும் மேலிடம் செலவு செய்துள்ளது. பிறகு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது திறமையான மாணவர்களுக்காக, அதாவது ஏறக்குறைய 4500 மாணவர்களுக்கு பல லட்சம் பவுண்டுகள் ஜமாத்து ஸ்காலர்ஷிப் அல்லது அழகிய கடனாக கொடுத்துள்ளது. இதில் 350 மாணவர்கள் மேற்படிப்புக்காக எம்எஸ்சி, பிஹெச்டி போன்ற படிப்புகளை படிக்கின்றனர். அவர்களின் செலவை ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது. இது தவிர ஆப்பிரிக்காவில் தண்ணீர், மின்சாரம், ரேடியோ ஸ்டேஷன் போன்ற திட்டப்பணிகள் நடக்கின்றன. இவ்வனைத்து பணிகளும் மேலிடத்தின் கிராண்ட் மூலம் நடைபெறுகின்றன. ஆக இந்த பணிகள் யாவும் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக நடைபெறுகின்றன. உலகத்திற்கு இஸ்லாத்தின் போதனைகளை கொண்டு சேர்ப்பதற்காக நடக்கின்றன. இவை அனைத்தும் மனித நேயத்திற்கு தொண்டாற்றும் பணிகளாகும். இவ்வெல்லா பணிகளிலும் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் சந்தாக்கள் கொடுப்பதன் மூலம் கலந்து கொள்கிறார்கள். இந்த பணிகளில் தமது பங்கையும் வைப்பதன் மூலம் அல்லாஹ் தாலாவிடம் நற்கூலி பெறுபவர்களாவர். இந்த ஆப்பிரிக்க நாடுகளை நான் கூறினேன். இதில் பல திட்டப்பணிகளை அவர்கள் சொந்தமாகவும் செய்திருக்கிறார்கள். எல்லா செலவுகளுக்கும் மேலிடத்தை மட்டுமே சார்ந்துள்ளது. அவர்கள் சொந்தமாக எதுவுமே செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். எனவே நான் இவர்களின் சில சம்பவங்களையும் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். கானாவில் அப்பர் வெஸ்ட் ரீஜியனை சேர்ந்த ஒரு பெண்மணி ஃபாத்திமா தாவூத் சாஹிபா அவர்கள் சொந்தமாக நிலம் வாங்கி பள்ளிவாசல் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதில் 300 பேர் தாராளமாக தொழ முடியும். இதே போன்று அக்ரா நகரில் லம்னாரா என்ற கிராமத்தில் அதிகமான பையத் நடந்துள்ளது. அங்கு ஜமாத் சகோதரர்கள் தமது சார்பில் பள்ளிவாசல் கட்டியுள்ளார்கள். இந்த ஜமாத் அங்கு பல இடங்களில் பரவியிருந்தது. எனவே 6 பள்ளிவாசல்கள் கட்ட ஆரம்பித்தனர். அதில் 4 பள்ளிவாசல்கள் முழுமையடைந்து விட்டன. 2 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு பள்ளிவாசலை சாதிகா சாஹிபா என்ற ஒரு பெண்மணி தனியாக கட்டியுள்ளார்கள். இதில் 150 பேர் தொழ முடியும். இதற்கு முன்னர் இவர் அக்ரா நகரிலும் பள்ளிவாசலை கட்டியுள்ளார். அகமது ஜிப்ரஹில் சயீத் சாஹிப் கானாவின் முபல்லிக் ஆவார். அவர் எழுதுகின்றார், சென்ட்ரல் ரீஜியன் குர்சியில் பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் 50% செலவை நமது ஒரு ஹைகோர்ட்டின் நீதிபதி குவாக்கு ஜான் சாஹிப் வழங்கியுள்ளார். ஜிப்ரஹில் சயீத் சாஹிப் இப்போது உடல் நலமின்றி இருக்கின்றார்கள். மருத்துவர்களுக்கு இவரது நோய் என்னவென்று சரியாக புரிய முடியவில்லை. இவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா இவருக்கும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. பிரான்சின் அமீர் சாஹிப் மொராக்கஷிற்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். அங்கு புதிய அகமதி சகோதரர்களை தியாகம் செய்வதிலும் தூய்மையிலும் நிறைந்தவர்களாக கண்டார்கள். கிலாபத்துடன் அன்பும் அதிகமாக கொண்டிருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள். அவர்களுக்கு பொருள் தியாகம் செய்வதை பற்றி கூறப்பட்டது. மேலும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்கள் வாசித்து காட்டப்பட்டன. அப்போது சில நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பர் சதர் சாஹிப்பிடம் வந்தார். ஒரு பெரிய தொகையை சதர் சாஹிப்பிடம் கொடுத்தவாறு கூறினார், நான் அகமதி ஆனதிலிருந்து இதுவரை உள்ள எனது சந்தாவாகும் இது. ஏனெனில் சந்தாவை பற்றி நான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள் மற்றும் காலத்தின் ஹலீஃபாவின் அறிவுரையை இதுவரை கேட்டதில்லை, இப்போது கேட்டுவிட்டேன், எனவே பின்தங்க மாட்டேன் என்று கூறினார். நைஜரிலிருந்து அஸ்கர் அலி பட்டி சாஹிப் எழுதுகின்றார், கடந்த வருடம் 2011 அக்டோபரில் தப்லீக் செய்வதற்காக நான் ஜூதா பராவு என்ற கிராமத்திற்கு சென்றேன். அங்கு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தப்லீக் செய்யப்பட்டது. இஷா தொழுகைக்கு பிறகு எனது சுற்றுப்பயணத்தின் பல்வேறு வீடியோஸ் அவர்களுக்கு காட்டினேன். மாநாட்டையும் காட்டினேன். பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சியையும் காட்டினேன். நமது தப்லீக் முயற்சிகள் பற்றிய புரோகிராம்களையும் காட்டினேன். இமாம் மஹதியின் வருகையின் செய்தியையும் எடுத்து கூறினேன். பைத்துல் மால் அமைப்பை பற்றியும் எடுத்து கூறினேன். இவை எல்லாம் வீடியோவில் இருந்தது. இந்த வீடியோ முடிந்தவுடன் ஒரு இமாம் சாஹிப் எழுந்தார். அவர் ஹவுசா மக்களை பார்த்து ஏதோ கூறினார். பிறகு பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டார். எனவே நாங்கள் வருத்தம் அடைந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து, இமாம் மஹதி வந்துவிட்டார், பைத்துல் மால் என்ற அமைப்பு நிறுவப்பட்டு விட்டது என இப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது. நான் இவர்களை வெளியே அழைத்து சென்றதன் காரணம் நாமும் இந்த அமைப்பில் பங்கெடுக்க வேண்டும், சந்தாவில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு பங்கெடுக்க வேண்டும் என்று கூறினார். உடனே அவர் அங்கு சில தொகையை சேகரித்தார். அதை அவர் நமது மிஷனரியிடம் கொடுத்துவிட்டு அத்துடன் பையத் படிவத்தையும் நிரப்பினார். யுகாண்டாவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், செப்டம்பர் 18, 2011 நேஷனல் மஜ்லிஸ் அமிலா மற்றும் பிற தலைவர்களை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தினார்கள். சீதாலேண்டின் வளர்ச்சிக்காக 3 ஆண்டு திட்டத்தை அவர்கள் முன் வைத்தார். ஏனெனில் இந்த நிலத்தை மாநாட்டு திடலாக மாற்ற வேண்டும். இந்த இடம் நேஷனல் ஹெட்குவார்டர்ஸிற்கு கம்பாலாவிலிருந்து 9 மைல் தூரத்தில் உள்ளது. இங்கு ஜமாத்தின் 17 ஏக்கர் நிலம் உள்ளது. அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த கூட்டத்தில் வசதிகள் படைத்த பலர் இருந்தனர். உடனடியாக அவர்கள் வாக்குறுதிகள் அளித்தனர், தொகையை கொடுக்க ஆரம்பித்தனர். கென்யாவின் ஷெர்லிங்கிற்கு மதிப்பு குறைவுதான். ஆனாலும் அவர்கள் தமது சக்திக்கு ஏற்ப உடனடியாக 83 மில்லியனுக்கும் அதிகமான ஷெர்லிங்கை சேகரித்தார்கள். இது அந்த திட்ட பணியை முடிப்பதற்காக அவர்கள் செய்தார்கள். எனவே பணக்கார நாடுகளில் உள்ள அகமதிகள் ஏழை நாட்டின் செலவுகள் எல்லாம் முழுமையாக தம்மை மட்டுமே சார்ந்திருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். மாறாக அவர்கள் தமது சக்திக்கும் மேலாக இம்மக்கள் தியாகங்கள் புரிகின்றார்கள். நீங்கள் அறிந்திருப்பது போன்று இன்று தஹ்ரிகே ஜதீதின் புதிய வருடம் அறிவிக்கப்படவிருப்பதால் நான் இந்த தியாகங்களின் சம்பவங்களை எடுத்து கூறினேன். வழக்கத்திற்கு ஏற்ப கடந்த வருடத்தின் சில குறிப்புகளும் கூறப்படும். எனவே நான் முன்னதாக உங்கள் முன் எடுத்து கூறியதன்படி ஓர் அஹ்மதியின் தியாகம் செய்யும் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறிய பின் இப்போது நான் கடந்த வருடத்தின் விவரங்களை உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். அக்டோபர் 31 முடிந்த வருடம் தஹ்ரிகே ஜதீத் சந்தாவின் 78th வருடமாகும். இப்போது 79th வருடம் நவம்பர் 1 முதல் தொடங்கிவிட்டது. கிடைத்த ரிப்போர்ட்டின்படி இவ்வாண்டு தஹ்ரிகே ஜதீதின் நிதி அமைப்பில் இந்த வருடம் 72,15,700 பவுண்டுகள் ஜமாஅத் தியாகம் செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வருடத்தை விட இது ஏறக்குறைய 584,700 பவுண்டுகள் அதிகமாகும். பாகிஸ்தானில் நிலைமை சரியில்லாத போதும் ஏழ்மை இருந்த போதிலும் அதன் பொசிஷன் அப்படியே நிலையாக உள்ளது. அதன் பிறகு பெரிய ஜமாத்துகளில் பாகிஸ்தானை தவிர்த்து வெளிநாடுகளின் ஜமாத்துகளில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அதன் பிறகு ஜெர்மனி 2 இடத்தில் உள்ளது. இங்கிலாந்து 3 இடத்திலும் கனடா 4 இடத்திலும் இந்தியா 5 இடத்திலும் இந்தோனேஷியா 6 இடத்திலும் ஆஸ்திரேலியா 7 இடத்திலும் உள்ளது. பிறகு சுவிட்சர்லாந்து 8 இடத்திலும் பெல்ஜியம் 9 இடத்திலும் உள்ளது. பெல்ஜியம் மற்றும் கானா ஏறக்குறைய பக்கத்தில் அடுத்தடுத்த நிலையில் இருக்கின்றன. இல்லை, இதில் சிறிய தவறு ஏற்பட்டுள்ளது. இதன் வரிசை இவ்வாறு அமையும். அமெரிக்கா முதலிடத்திலும், இரண்டாவது ஜெர்மனி, மூன்றாவது இங்கிலாந்து, நான்காவது கனடா, ஐந்தாவது இந்தியா, ஆறாவது இந்தோனேஷியா. மத்திய கிழக்கின் ஒரு நாடு உள்ளது. சில காரணத்தை கருத்தில் கொண்டு நான் அந்த நாட்டின் பெயரை குறிப்பிட மாட்டேன். அது ஏழாம் இடத்தில் உள்ளது. பிறகு ஆஸ்திரேலியா எட்டாவது இடத்திலும், சுவிட்சர்லாந்து ஒன்பதாவது இடத்திலும், பத்தாவது இடத்தில் பெல்ஜியம் மற்றும் கானா உள்ளது. பெல்ஜியம் மற்றும் கானா ஆகிய நாடுகளின் நிலை சுவிட்சர்லாந்திற்கு ஏறக்குறைய நெருக்கமாக உள்ளன. பண மதிப்பின் அடிப்படையில் விகிதாச்சார அளவீட்டின்படி வசூலில் முன்னேற்றம் பெற்றுள்ள முதல் 10 ஜமாத்துகளில் முதலிடம் மத்திய கிழக்கில் உள்ள அந்த அரபு ஜமாத் ஆகும். பிறகு ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா, பெல்ஜியம், கனடா, இங்கிலாந்து, இந்தோனேஷியா, அதன் பின்னர் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முறையே உள்ளன. பிரான்ஸ் ஐரோப்பாவின் ஜமாத்துகளில் முதலிடம் வகிக்கிறது. தனிநபர் சந்தா செலுத்தும் விகிதத்திலும் மத்திய கிழக்கில் உள்ள அந்த நாடு முதலிடத்தில் உள்ளது. அவர்களின் தியாகம் தலைக்கு 156 பவுண்ட் என்ற விகிதத்தில் உள்ளது. ஏறக்குறைய 157 பவுண்டுகள் ஆகும். பிறகு அமெரிக்கா தலைக்கு 118 பவுண்டுகள் இரண்டாம் இடம். மூன்றாவதாக சுவிட்சர்லாந்து, நான்காவது ஜப்பான், ஐந்தாவது இங்கிலாந்து, ஆறாவது பிரான்ஸ், பிறகு கனடா, நார்வே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் முறையே அடுத்தடுத்த நிலையில் உள்ளன. இவ்வாறு தொகையில் மட்டும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. மாறாக அல்லாஹின் அருளால் தஹ்ரீக ஜதீதில் புதிதாக இணைந்துள்ள தூய அகமதிகளின் எண்ணிக்கையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது 180,000 பேர் ஆவர். இவ்வாறு 911,000 பேர் மொத்தம் தஹ்ரீக ஜதீத் சந்தா செலுத்துபவர்கள் உள்ளனர். கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 731,000 ஆக இருந்தது. ஆப்பிரிக்காவின் ஜமாத்துகளில் வசூலின் அடிப்படையில் கானா முதலிடத்திலும், நைஜீரியா, மொரிஷியஸ், புர்கினா ஃபாசோ, கென்யா, பெனின், யுகாண்டா, தான்சானியா, கேம்பியா, செராலியோன் ஆகிய ஜமாத்துகள் முறையே முதல் 10 இடங்களை வகிக்கின்றன. பிற நாடுகளை ஒப்பிடும்போது இவை ஏழை நாடுகளாகும். எனவேதான் நான் இதை தனியாக எடுத்து கூறினேன். ஆனால் தியாகத்தில் மிகவும் முன்னேறி கொண்டிருக்கின்றனர். புதிதாக இணைபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியதில் நைஜீரியா ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமல்ல, மாறாக முழு உலகிலும் உள்ள நாடுகளை விட முன்னிலையில் உள்ளது. இவ்வாண்டு அவர்கள் 64,419 பேரை புதிதாக தஹ்ரீக ஜதீத் சந்தா கொடுப்பவர்களாக சேர்த்துள்ளார்கள். இவ்வாறு எண்ணிக்கையில் அபாரமான முன்னேற்றத்தை கண்டதுடன் நைஜீரியாவில் மொத்த எண்ணிக்கை பாகிஸ்தானிற்கு பிறகு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. 1.5 லட்சம் பேர் அதிகமாக பங்கு பெற்றுள்ளனர். இவ்வாறு எண்ணிக்கையை உயர்த்திய ஆப்பிரிக்க ஜமாத்துகளில் நைஜர், பெனின், புர்கினா ஃபாசோ, செராலியோன் ஆகிய நாடுகள் குறிப்பிடத்தக்கவை. கானாவும் இவ்விஷயத்தில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். தஃப்தர் அவ்வலின் மொத்த முஜாஹிதுகளின் எண்ணிக்கை 5,927 ஆகும். இதில் 285 பேர் இறைவனின் அருளால் உயிருடன் உள்ளார்கள். அவர்கள் தமது சந்தாவை தாமே செலுத்துகின்றனர். மீதமுள்ளவர்களின் வாரிசுகள் அவர்களது பெயரில் சந்தா செலுத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் மொத்த வசூலின் அடிப்படையில் 3 பெரிய ஜமாத்துகளில் முதலாவதாக லாகூர், இரண்டாவதாக ரப்வா, மூன்றாவதாக கராச்சி உள்ளது. இது தவிர நகர்ப்புற ஜமாத்துகளில் அதிகமாக தியாகம் செய்யும் ஜமாத்துகளில் முதல் 10 இடங்களை வகிக்கும் ஜமாத்துகளில் முதலில் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், சியால்கோட், கொய்டா, சர்கோதா, ஃபைசலாபாத், மீர்பூர் ஹாஸ், நவாப்ஷா, பெஷாவர் மற்றும் பாவல்பூர் ஆகிய ஜமாத்துகள் முறையே முதல் 10 இடங்களை வகிக்கின்றன. மாவட்ட அளவில் அதிகமாக சந்தா கொடுக்கும் மாவட்டங்கள் முதலில் உமர்கோட், ஷேகுபுரா, குஜராவாலா, பதீன், சாங்கட், நாரோவால், சாங்கட், ஹைதராபாத், ரஹீம் யார்கான், மீர்பூர் ஆசாத் காஷ்மீர் மற்றும் கானேவால் ஆகிய மாவட்டங்கள் முறையே முதல் 10 இடங்களை வகிக்கின்றன. அமெரிக்காவில் பொருள் தியாகம் செய்யும் ஜமாத்துகளில் முதல் 5 இடங்களை வகிக்கும் ஜமாத்துகளின் பெயர் லாஸ் ஏஞ்சலஸ், இன்லண்ட் எம்பையர், கொலம்பஸ், ஒஹையோ, சிலிகான் வேலி, டெட்ராய்ட் மற்றும் ஹாரிஸ்போர்ட் ஆகிய ஜமாத்துகள் முறையே முதல் 5 இடங்களை வகிக்கின்றன. ஜெர்மனியில் வசூலின் அடிப்படையில் குலோன், டோடர்மார்க், நோயஸ், கோப்லன், புளோரிஷைம், மெஹதியாபாத், பிராய்ஷ், ரவுன்ஹெம், சவுத் ஃபுல்டா மற்றும் வொயன்கார்டன் ஆகிய ஜமாத்துகள் முன்னணியில் உள்ளன. வசூலின் அடிப்படையில் முதல் 10 அமாரத் ஜமாத்துகள், முதலில் இவை சதர் ஜமாத்தாக இருந்தன. இதில் ஹெம்பர்க், பிராங்க்ஃபர்ட், கிராஸ்கிராவ், டிரம்ஸ்டட், ஈஸ்ட் பார்டன், மன்ஹைம், டுவிஸ்டன்பார்க், ஆஃபன்பார்க் மற்றும் ரியல்ஸ்டட் ஆகிய ஜமாத்துகள் முறையே முதல் 10 இடங்களை வகிக்கின்றன. மொத்த வசூலின் அடிப்படையில் உங்களுடைய, அதாவது யூகேவின் முதல் 10 ஜமாத்துகளில் மஸ்ஜித் ஃபசல் முதலிடமும், நியூ மால்டன், வெஸ்ட் ஹில், ஒர்செஸ்டர் பார்க், பைத்துல் ஃபுத்துஹ், ரெயின்ஸ் பார்க், மாஸ்க் வெஸ்ட், சீம், மான்சைம் சவுத், பெர்மிங்ஹாம் சென்ட்ரல் ஆகிய ஜமாத்துகள் முறையே முதல் 10 இடங்களை வகிக்கின்றன. ரீஜியன்களின் அடிப்படையில் முதல் ரீஜியன் லண்டன், இரண்டாவது மிட்லாண்ட் ரீஜியன், மூன்றாவது நார்த் ஈஸ்ட் உள்ளது. சிறிய எண்ணிக்கையில் உள்ள சிறிய ஜமாத்துகளில் ஸ்கென்தாஃப், பிரோம்லி, லெவிஷம், போர்மோத், பிர்மிங்டன் பார்க், ஆக்ஸ்போர்ட் ஆகியவை உள்ளன. வசூலின் அடிப்படையில் கனடாவின் குறிப்பிடத்தக்க ஜமாத்துகள் கெல்கிரி, எட்மிண்டன், பீஸ் வில்லேஜ் ஈஸ்ட், சரே ஈஸ்ட், பீஸ் வில்லேஜ் சென்டர், ஃபுட் பிரிட்ஜ், பிரம்டன், பிளவர் டவுன், விசாகா வெஸ்ட், வாகன் நார்த், மேப்பில் மவுண்ட், மவுண்ட் ரியால் ஈஸ்ட் ஆகிய ஜமாத்துகள் உள்ளன. இந்தியாவின் முதல் 10 மாநிலங்களில் முதலாவதாக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், வங்காளம், கர்நாடகா, ஒரிசா, பஞ்சாப், டெல்லி மற்றும் யூபி ஆகியவை முறையே முதல் 10 இடங்களில் உள்ளன. தியாகம் செய்யும் ஜமாத்துகளில் முதல் 10 இடங்களை வகிக்கும் ஜமாத்தில் முதலிடம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு, இரண்டாவது கருளாயி கேரளா, கோழிக்கோடு கேரளா, ஹைதராபாத் ஆந்திர பிரதேசம், காதியான் ஐந்தாவது இடம், கண்ணனூர் டவுன் கேரளா ஆறாவது இடம், கல்கத்தா, பயங்காடி, மாத்தோட்டம் கேரளா, சென்னை தமிழ்நாடு ஆகியவை முறையே முதல் 10 இடங்களை வகிக்கின்றன. தஹ்ரிகே ஜதீய தொடர்பாக சில சம்பவங்களை ஜமாத்துகள் எழுதியுள்ளன, அதையும் நான் உங்கள் முன் வைக்கின்றேன். குமாசியில் அகமது ஜிப்ரஹில் சயீத் சாஹிப் கூறுகின்றார்கள், இவரிடம் நான் எண்ணிக்கையை அதிகப்படுத்துமாறு கூறியிருந்தேன். கானாவின் எண்ணிக்கை குறைந்தது 100,000 இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இந்த இலக்கை அவர்கள் அடையவில்லை. அகமது அன்பர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கெடுத்தனர், ஆனால் இங்கு முயற்சி முழுமையாக செய்யப்படவில்லை. இன்னும் சற்று கவனமூட்டி இருந்தால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்கும். கேம்பியாவின் அமீத் சாஹிப் எழுதுகின்றார்கள், பாராபின் பகுதியின் மிஷனரி கூறுகின்றார்கள், ஒருமுறை ஒரு மூதாட்டி மிஷன் ஹவுஸுக்கு வந்தார். அவர் நமது முபல்லிகிடம் பாரான்பின் பகுதியில் தஹ்ரிகே ஜதீத் சந்தா மிக அதிகமாக யார் கொடுக்கின்றார் என்று கேட்டார்கள். இந்த பகுதியில் ஒரு நபர் சம்புஜான் சாஹிப் என்று ஒருவர் உள்ளார், அவர் அதிகமாக சந்தா கொடுப்பவர் ஆவார் என்று கூறப்பட்டது. அவர் எவ்வளவு சந்தா கொடுக்கிறார் என்று அந்த மூதாட்டி கேட்டார். அவர் 50,000 டெலாசி கொடுக்கின்றார் என்று முபல்லிக் சாஹிப் கூறினார்கள். இந்த பெண்மணி அதற்கு முன் 1,500 டெலாசி கொடுத்து வந்தார். அவர் கூறினார், என்னிடம் இவ்வளவு தொகை செலுத்துவதற்கு வசதி இல்லை, எனினும் நான் இந்த மனிதருடன் போட்டி போடுவேன், இறைவனின் அருளால் இவரை விட அதிகமாக சந்தா கொடுப்பேன் என்று கூறினார்கள். ஸ்பெயினின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்த வஃபாவுர் ரஹ்மான் சாஹிபா என்ற பெண்மணி என்னுடைய கடந்த வருட தஹ்ரிக ஜதீத் குத்பாவை கேட்டார்கள், அப்போது 500 யூரோ கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள், அதை உடனடியாக செலுத்தியும் விட்டார்கள். அவர்கள் தஹ்ரிக ஜதீத் சந்தாவை செலுத்திய பிறகு அவர்களுக்கு பிற சந்தாக்களை பற்றிய விவரமும் எடுத்து கூறப்பட்டது. நீங்கள் இப்போது புதிதாக பையச் செய்துள்ளீர்கள், எனவே உங்கள் மீது கட்டுப்பாடு ஏதும் இல்லை, நீங்கள் விரும்பிய அளவு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் கொடுத்தாலே போதும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த நாளே பிற சந்தாக்களையும் விகிதாச்சாரத்தின்படி செலுத்திவிட்டார்கள். சந்தா ஆம் மற்றும் ஜல்சா சாலானாவின் சந்தாக்களை செலுத்திவிட்டார்கள். சுவிட்சர்லாந்திலிருந்து நமது முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகின்றார், நியூ ஷட்டில் ஜமாத்தின் தலைவர் செக்ரட்டரி தஹ்ரிக ஜதீத் ஆவார். அவர் சுவிட்சர்லாந்து வந்து அடைக்கலம் கேட்டபோது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதை ரத்து செய்துவிட்டது. அப்போது தஹ்ரிக ஜதீதின் புதிய ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அவர்களின் அக்கவுண்டில் மொத்தம் 1000 பிராங்க் இருந்தது. இந்த தொகையை அவர்கள் வக்கீல்கள் மற்றும் பிற செலவுகளுக்காக வைத்திருந்தார். ஆனால் தஹ்ரிக ஜதீதின் புதிய ஆண்டு அறிவிப்பை கேட்டு அவர்கள் மொத்த தொகையையும் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தவாறு சந்தாவாக செலுத்திவிட்டார்கள். அல்லாஹ் தாலாவிடம் துவா செய்தார், உண்மையில் நேமல் வக்கீல் அவனே ஆவான், அவனே நமது எல்லா பணிகளையும் சீர் செய்து விடுவான் என்று கூறி துவா செய்தார்கள். சந்தாவின் அருளால் அல்லாஹ் தாலா இவர் மீது கருணை காட்டினான். இவருக்கு மறைமுகமாக உதவி செய்தது மட்டுமின்றி அடைக்கலம் கேட்டு அவர் விண்ணப்பித்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு அந்த நாட்டின் குடியுரிமையும் கிடைத்துவிட்டது. இதற்காக வக்கீல்கள் நியமிக்க வேண்டிய தேவையும் ஏற்படவில்லை. கிர்கிஸ்தானிலிருந்து நமது முபல்லி எழுதுகின்றார்கள், கிர்கிஸ் நண்பர் ஒருவர் ஜிமாத் சாஹிப் 2006 இவர் பையத் செய்தார். இவர் மிகவும் நேர்மையான மனிதர் ஆவார். பையத் செய்தவுடன் நமது முபல்லி சந்தாவை பற்றி இவருக்கு புரிய வைப்பதற்காக நகைச்சுவையாக கூறினார்கள், பிறர் தம்முடைய ஜமாத்தில் மக்களை சேர்ப்பதற்காக பணம் கொடுக்கின்றார்கள், ஆனால் நமது ஜமாத்தில் சேர்பவரிடம் நாங்கள் பணம் வசூல் செய்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர் மாதந்தோறும் 300 கிரிகிஸ் சந்தா ஆம் செலுத்துவேன் என்று கூறினார். சில காலத்திற்கு பிறகு அதை 400 உயர்த்தினார். பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு 800 உயர்த்தினார். அதன் பிறகு கொஞ்ச காலம் கழிந்த பிறகு யாரும் எதுவும் சொல்லாமலேயே 1000 சூம் மாதந்தோறும் செலுத்த ஆரம்பித்து விட்டார். தஹ்ரிக ஜதீதின் வாக்குறுதியை எழுதும் போது அவர் பையத் செய்து சில நாட்கள் தான் ஆயிருந்தது. அப்போது அவர் 1000 சூம் சந்தாவாக எழுதினார். இந்த தொகை அவரது பொருளாதார நிலையில் மிகவும் அதிகமாகும். சிறிய தொகை எழுதினால் போதும், பிறகு இதை மெல்ல மெல்ல உயர்த்தலாம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. பிறகு நன்கு புரிய வைத்த பிறகு அவர் இந்த தொகையை சிறிது குறைத்தார். அயர்லாந்தின் ஜமாத் தலைவர் எழுதுகின்றார், ஒரு இளம் தம்பதியினர் தமக்கு குழந்தை பிறந்தால் அவர்கள் ஜமாத்திற்கு அர்ப்பணிப்பதாக முடிவு செய்தார்கள். அவர்கள் தமது குழந்தைகளுக்கு பெயரும் யோசித்து வைத்திருந்தார்கள். அப்போது வரை அவரது மனைவி குழந்தை உண்டாகவில்லை. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர்கள் தஹ்ரிக ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதில் இந்த 2 குழந்தைகளின் பெயரில் சந்தா கொடுத்தனர். அதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆவர். அவர்கள் செய்த தியாகத்திற்கு இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பரிசு என்னவென்றால், சில வாரங்களுக்கு பிறகு அவரது மனைவி குழந்தை உண்டானது தெரிய வந்தது. மேலும் அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் என்றும் தெரிய வந்தது. இறைவன் ஆரோக்கியமான இரட்டை குழந்தைகளை அவர்களுக்கு வழங்கினான். குழந்தைகளின் பெயரில் சந்தா கொடுத்ததன் விளைவாகத்தான் இறைவன் அவர்களுக்கு இரட்டை குழந்தை வழங்கினான் என்பது அந்த தம்பதியினரின் உறுதியான நம்பிக்கையாகும். இந்தியாவின் ரிப்போர்ட் வந்துள்ளது. கோயம்புத்தூர் ஜமாத்தின் தலைவர் எழுதுகிறார், தஹ்ரிக ஜதீதின் சந்தாவில் எனது சக்திக்கு மீறிய அளவில் அதிகரித்ததன் காரணமாக அல்லாஹ் தாலா எனக்கு அற்புதமான அளவில் தனது வல்லமையால் ஈமானை வலுவூட்டும் 2 சம்பவங்களை காட்டினான். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவனின் சன்னிதானத்தில் நான் தொடர்ந்து துவா செய்து வந்தேன். திடீரென்று ஒரு நபர் எனது கடைக்கு வந்தார். என்னிடம் இருந்த பொருட்களை அதன் அசல் விலையை விட அதிக விலைக்கு வாங்கினார். இதன் விளைவாக எனது வாக்குறுதியை உடனடியாக பூர்த்தி செய்யும் நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிறகு கூறுகின்றார்கள், அதே நேரத்தில் எங்களது ஊரின் கிடங்கில் திடீரென்று தீ பிடித்து விட்டது. அதில் எனது சரக்கும் பெருமளவில் வைக்கப்பட்டிருந்தது. நான் துவா செய்துவிட்டு அங்கு சென்றேன். அதை பார்த்ததும் எனது ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. அங்கு வைக்கப்பட்டிருந்த பிற வியாபாரிகளின் எல்லா சரக்குகளும் எரிந்து சாம்பலாகி இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் எனது சரக்கு மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. அந்த சரக்கு மண்டியின் கூரையில் இருந்த இரும்பு கூட உருகிவிடும் அளவிற்கு நெருப்பு மிகவும் கடுமையாக இருந்தது. இந்த பகுதி முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் மைய பகுதியாகும். இவர்கள் எப்போதும் நம்மை எதிர்ப்பதில் மும்முரமாக இருப்பார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். இது சந்தா கொடுப்பதனால் கிடைத்த சிறப்புகளாகும். நான் இந்த சம்பவத்தை எண்ணும் போதெல்லாம் எனது உள்ளம் நன்றியை துதிக்க ஆரம்பித்து விடுகிறது. பிறகு தஹ்ரீகே ஜதீதின் இன்ஸ்பெக்டர் எஸ் எம் பஷீருதீன் சாஹிப் எழுதுகின்றார்கள், நான் ஜமாத்தே அஹமதியா காவரத்தி லட்சத்தீபிற்கு சென்றிருந்தேன். அங்குள்ள அமீர் சாஹிப்பின் தலைமையில் நடந்த ஒரு தர்பியத் கூட்டத்தில் நான் தஹ்ரீகே ஜதீதின் முக்கியத்துவம் மற்றும் அருள் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நிகழ்த்தினேன். கூட்டத்திற்கு பிறகு எல்லா சகோதரர்களும் தமது வாக்குறுதியை கணிசமான அளவு உயர்த்தி எழுதினார்கள். இந்த கூட்டத்தில் திரைக்கு பின்னால் பெண்களும் இருந்தனர். அவர் கூறுகின்றார், அடுத்த நாள் அங்கிருந்து நடந்து வேறு ஊருக்கு சென்றேன். அப்போது காவரத்தியின் அமீர் சாஹிப் போனில் கூறினார்கள், அங்குள்ள ஒரு அஹ்மதி பெண்மணி மதிப்பிற்குரிய பிபி சாஹிபா, நீங்கள் ஆண்களிடம் தஹ்ரீக ஜதீதின் வாக்குறுதியை பெற்றுள்ளீர்கள், பெண்களை இதிலிருந்து விலக்கிவிட்டீர்கள் என்று புகார் கூறியதாக கூறினார்கள். இன்று நான் தஹ்ரீக ஜதீதின் சந்தாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளேன். நான் எழுதிய வாக்குறுதி குறைவானது என்று என்னுடைய உள்ளம் கூறுகிறது. எனவே எனது வாக்குறுதியை இரட்டிப்பாக்கிவிடுங்கள் என்று கூறினார்கள். இந்த பெண்மணி மிகவும் தூயவராவார். 6 வருடங்களுக்கு முன்னர் இவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் முகமது சாஹிப் இன்ஸ்பெக்டர் எழுதுகின்றார்கள், சிக்கந்தராபாத் ஜமாத்தின் ஒரு தூய அஹ்மதி பெண்மணி தஹ்ரீகே ஜதீதின் அத்தியாயத்தில் பொருள் தியாகத்தின் ஒரு புதிய முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளார்கள். கடந்த வருடம் இவரது கணவர் இருதய நோயின் காரணமாக மிக நீண்ட காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். மிக அதிகமான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக தஹ்ரீகே ஜதீத் சந்தாவை கொடுக்க முடியாமல் இருந்தார்கள். அவர்களின் மகளின் திருமணமும் விரைவில் நடக்கவிருந்தது. செக்ரட்டரி சாஹிப் தஹ்ரீகே ஜதீத் அவருடைய மனைவிக்கு சந்தாவை செலுத்துமாறு கவனம் ஊட்டினார்கள். இதனால் அந்த பெண் உடனடியாக பணத்தை கொடுத்து சந்தாவை செலுத்தினார்கள். மேலும், இதை பற்றி என்னுடைய கணவருக்கு தெரிவிக்க வேண்டாம், ஏனெனில் இந்த பணத்தை நான் எனது மகளின் திருமணத்திற்காக அன்பளிப்புகளிலிருந்து அவளுடைய அனுமதியுடன் தந்திருக்கின்றேன் என்றார்கள். இவ்வாறு தியாகம் செய்பவர்களுக்காக அங்குள்ள ஜமாத் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜமாத் அஹமதியா கோயம்புத்தூரின் 2 தூய இளைஞர்கள் சேர்ந்து வியாபாரம் செய்கின்றார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், கடந்த வருடம் எங்களுடைய தஹ்ரீகே ஜதீத் சந்தாவின் வாக்குறுதி ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாயாக இருந்தது. இவ்வாண்டு நாங்கள் எங்களுடைய வாக்குறுதி ஒவ்வொருவரும் 1,00,000 ரூபாயாக உயர்த்தினோம். சந்தாவின் வாக்குறுதியை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று துவாவிற்காக எனக்கும் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். வியாபாரம் மிகவும் மோசமாக இருந்தது. இதனால் மிகவும் கவலை ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் தாலா அருள் புரிந்தான். ஒரு வியாபாரம் நடந்தது. இதில் 2,20,000 ரூபாய் முழுமையாக லாபம் கிடைத்தது. இருவரும் தமது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார்கள். சமாடா சர்க்கிள் ராஜஸ்தானில் ஒரு அஹ்மதி இளைஞர் ஊர் மக்களின் ஆடுகளை மேய்த்து அந்த வருமானத்தில் வாழ்ந்து வருகிறார். சமீரி பேகம் தஹ்ரீகே ஜதீத் சந்தாவை அவர்களிடம் கேட்டபோது அந்த பெண்மணி ஆடு மேய்த்து கிடைத்த கூலி தொகை மற்றும் முன்னதாக அவரது பையில் இருந்த அனைத்து தொகையையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று பணக்காரர்களை ஒப்பிடுகையில் ஏழைகள் தியாகம் செய்யும் தரம் மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது. இவ்வாறே ஜமாத்தே அஹ்மதியா நாமானா சர்க்கிள் குவேட்டாவில் ஒரு புதிய அஹ்மதி பெண்ணிடம் தஹ்ரீக ஜதீத் சந்தா கேட்டபோது தனது 14 வயது மகளிடம் 50 ரூபாய் கொடுக்குமாறு கூறினார். ஆனால் அவள், என்னிடம் 100 ரூபாய் உள்ளது, அதை நான் சந்தாவாக கொடுப்பேன் என்று கூறி தாய் தடுத்த போதிலும் மகள் 100 ரூபாய் சந்தா கொடுத்து விட்டார். அல்லாஹ்வினருளால் இந்தியாவிலும் பொருள் தியாகம் கொடுப்பவர்களின் தரம் மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. மேலிடம் அங்கு அதிகமாக செலவு செய்கிறது, எனினும் அவர்கள் தமது சொந்த காலில் நிற்க முயற்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் தாலா தியாகம் புரிகின்ற இந்த எல்லாருடைய செல்வத்திலும் உயிரிலும் எல்லையில்லாத அபிவிருத்தியை வழங்குவானாக. பணக்காரர்களும் பணக்கார ஜமாத்துகளும் தமது பலவீனமான சகோதரர்களை எப்போதும் தம்முடன் சேர்த்து முன்னேற்ற வேண்டும். ஜமாத்தின் வளர்ச்சியின் ஆன்மாவை எப்போதும் நிலைநாட்டுபவர்களாகவும் இருப்பார்களாக. அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. இதனால் இஸ்லாத்தின் உண்மையான போதனை உலகில் நடைமுறைக்கு வர வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து காலடியை முன்னெடுத்து வைத்தால் இந்த முறையில் உலகத்திற்கு இஸ்லாத்தின் உண்மையான போதனையை கொண்டு சேர்க்க முடியும். இஸ்லாமிய சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரை அடையாளம் கண்டுகொள்ளும் நல்வாய்ப்பை பெற வேண்டும். இதனால் உலகில் உண்மையான சகோதரத்துவம் மற்றும் நேசத்தின் சூழ்நிலை நிலை பெற வேண்டும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி முழு உலகிலும் பறக்க வேண்டும். அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக.
அஷ்ஹது அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.